السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
மக்கள் தாங்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக தாங்களே கூறிய சம்பவங்களையும் அல்லது அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கிடைத்த அசாதாரணமான அனுபவங்கள் மேலும் ஜமாத்தின் மீது அல்லாஹ் செய்திருக்கின்ற அருள்கள் மேலும் அதன் விளைவாக ஜமாத் மக்களினுடைய ஈமானில் முன்னேற்றம் ஏற்படுதல் தொடர்பான ஈமானை வலுப்படுத்தக்கூடிய சம்பவங்களை நான் அவ்வப்போது எடுத்து கூறுகின்றேன். பெரும்பாலார் எனக்கு எழுதுகின்றனர், இதுபோன்ற சம்பவங்களை கூறிக்கொண்டிருங்கள் என்று கருத்து தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இந்த சம்பவங்கள் உள்ளம் கவரக்கூடியதாக இருக்கின்ற அதே வேளையில் எங்களுடைய குழந்தைகளின் கவனத்தையும் இருக்கின்றது. இளைஞர்களுடைய மார்க்க மற்றும் ஆன்மீக நிலைமைகளின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைகின்றன. மேலும் எங்களுடைய நிலைமைகளிலும் முன்னேற்றத்திற்கு காரணிகளாக அமைகின்றன. மேலும் நாங்கள் எங்களின் நிலைமைகளை சரி செய்வதன் பக்கம் இவைகள் கவனமூட்டுகின்றன. சில பிறப்பால் அகமதிகள் இருக்கின்றனர். புதிதாக வரக்கூடியவர்களின் இந்த ஈமானிய நிலை மற்றும் அல்லாஹ்வோடு அவர்களுக்கு இருக்கின்ற தொடர்பு எங்களை வெட்கப்பட வைக்கின்றது. மேலும் நாமும் ஈமானில் முன்னேற வேண்டும் என சிந்திக்க வைக்கின்றது. இதேபோன்று சில புதிய அகமதிகளும் இந்த சம்பவங்கள் மூலமாக எங்களது ஈமானில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது என்று கூறுகின்றனர். ஆனால் அத்தோடு எப்படிப்பட்ட மக்களும் இருக்கின்றனர் என்றால், இந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தங்களை அதிகம் கற்றறிந்தவர்கள் என்று கருதக்கூடியவர்கள், தங்களை முன்னேற்றமடைந்தவர்கள் என்று கருதக்கூடியவர்கள், இவர்கள் பாகிஸ்தானில் இருந்துதான் வந்துள்ளனர். ஆனால் உலகம் அவர்களை தன்னுள் எந்த அளவுக்கு ஈர்த்து கொண்டது என்றால், அல்லது அவர்கள் உலகில் எந்த அளவு மூழ்கிவிட்டார்கள் என்றால், மேலும் அதனால் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள் என்றால், அவர்களுக்கு இறைவன் பக்கம் கவனம் இருப்பதில்லை. அல்லது ஒரு அகமதிக்கு எந்த அளவுக்கு இறைவனின் பக்கம் கவனம் செலுத்துவது அவசியமோ அந்த அளவுக்கு கவனம் இருப்பதில்லை. மேலும் அல்லாஹ்விற்குரிய கவனத்திற்கான உரிமையை வழங்குவதில்லை. மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு மேலும் அன்னாரின் பையத் செய்தவர்களுக்கு எந்த அளவுக்கு கடமையோ அந்த அளவிற்கு கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் அல்லாஹ் மற்றும் அவனால் நிறுவப்பட்ட ஜமாத்திற்குரிய உரிமையை செலுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. சிறிதளவு கவனம் இருக்கும் என்றாலும் அது எவ்வளவு குறைவானதாக இருக்கிறது என்றால் அது இல்லாததற்கு சமமாகும். இவர்கள் மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து கவனமற்றவர்களாக இருக்கின்றார்கள். மார்க்க நிலைமையை சரி செய்வது தொடர்பாக இவர்கள் சிந்திப்பதில்லை அல்லது மிக குறைவாக சிந்திக்கின்றனர். அப்படிப்பட்டவர்கள் புதிதாக வரக்கூடியவர்கள் கூறக்கூடிய இது போன்ற விஷயங்களை கேட்கும்போது அல்லது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய சம்பவங்களை கேட்கும்போது ஆட்சேபிக்கும் விதமாக கூறுவது என்னவென்றால், பையத் மற்றும் ஈமானில் முன்னேற்றம் தொடர்பான இந்த சம்பவங்கள் ஆப்பிரிக்கா அல்லது அரபு நாடுகள் அல்லது ஆசியாவின் நாடுகளில் வசிக்கக்கூடியவர்களோடு மட்டுமே ஏன் நடக்கின்றது என்கின்றனர். இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஐரோப்பாவில் வசிப்பவர்களோடு ஏன் நடப்பதில்லை என்கின்றனர். இவர்களுக்கு ஏன் கனவுகள் மூலமாக வழிகாட்டுதல் கிடைப்பதில்லை, இவர்களுக்கு ஏன் மார்க்க புத்தகங்களை படித்து வழிகாட்டுதல் கிடைப்பதில்லை, கவனம் ஏற்படுவதில்லை, இவர்களுக்கு ஏன் ஆன்மீக அனுபவங்கள் கிடைப்பதில்லை என்று ஆட்சேபிக்கின்றனர். அசல் விஷயம் என்னவென்றால், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மார்க்கத்தின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். அவர்களின் ஈமானில் முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்கின்றான். இங்கு பிரித்தானியாவிலும் கூட ஏராளமான புதிய அகமதிகள் இங்குள்ள உள்ளூர் வாசிகளாக இருக்கின்றனர். அவர்களுக்கு பைய செய்து சிறிது காலம் ஆகியிருந்தாலும் சரியே, ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ஈமான் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கின்றது. சிறிது காலத்திற்கு முன்பு பைய செய்த புதிய அகமதிகளாயினும் சரியே, அவர்கள் எப்படிப்பட்ட அனுபவங்களை கடக்கின்றனர் என்றால் வியக்கத்தக்கதாக இருக்கின்றது. அவர்களுக்கு இறை இருப்பு சம்பந்தமான நிச்சய உறுதியில் முன்னேறுவதற்கு காரணமாக அமைகின்றது. ஜமாத்தின் உண்மைத்துவமும் அவர்கள் மீது திறந்து கொண்டே செல்கிறது. ஹிலாஃபத்தோடு கலப்பற்ற தன்மையிலும் தொடர்பிலும் கூட அவர்கள் முன்னேறுகின்றனர். அவர்களில் ஆண்களும் அடங்குவர், பெண்களும் அடங்குவர். லஜ்னா, ஹுத்தா மற்றும் அன்சார்களின் இஸ்திமாக்களில் கலந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய சம்பவங்களை தாங்களே எடுத்துரைக்கின்றனர். எம்டிஏவிலும் சில மக்கள் கூறுகின்றனர். அவைகள் மிகவும் ஈமானுக்கு உறுதி அளிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. எவ்வாறு இருப்பினும் மேற்கத்திய நாடுகளில் வசிக்கக்கூடியவர்களில் எவர்கள் மார்க்கத்தின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றனரோ அவர்களுக்கும் அல்லாஹ் அடையாளங்களை வெளிப்படுத்துகின்றான். மார்க்கத்தின் உண்மை நிலைமை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றான். பிறகு இன்னொரு பிரிவினர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் அகமதியத்தை ஏற்பதில்லைதான், ஆனால் இஸ்லாத்தின் மேன்மை அகமதியத்தின் மூலமாக அவர்களுக்கு தெரிய வருகின்றது. அதுபோன்ற பல சம்பவங்களை நான் எனது சுற்றுப்பயணத்திற்கு பின்பும் அல்லது ஜலசாக்களுக்கு பிறகும் எடுத்து கூறி வருகின்றேன். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், எவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் செல்கின்றார்களோ அவர்களுக்கே அல்லாஹ் நேர்வழி காட்டுகின்றான். ஒரு மனிதன் உலகத்தில் மூழ்கி கிடக்கின்றான் என்றால் இறைவன் என்ற அம்சமே அவனிடத்தில் காலியாக இருக்கும் என்றால் அவனுக்கு மார்க்கத்தோடும் இறைவனோடும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றால், மேலும் அவனே தனது மறுமையை நாசமாக்குவதில் விரைகின்றான் என்றால், பிறகு அல்லாஹ்வும் அப்படிப்பட்ட மக்களை பொருட்படுத்துவதில்லை. அவர்கள் நேர்வழி மற்றும் வழிகாட்டல்களிலிருந்து விலக்கப்பட்டவர்களாகி விடுகின்றனர். பிறகு நபிமார்களின் வரலாறும் கூட நமக்கு இதையே கூறுகின்றது. அதாவது மார்க்கத்தின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் மற்றும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பொதுவாக ஏழைகளும் பலவீனமானவர்களுமாகவே இருக்கின்றனர். பணிவானவர்களிடையே பொதுவாக அல்லாஹின் பக்கம் செல்ல வேண்டும் என்ற துடிப்பு மேலும் அல்லாஹின் மீது அச்சம் அதிகமாக இருக்கின்றது. உலகவாதிகள் மற்றும் ஆற்றல் உடையவர்கள் இவ்வாறு கூறுகின்றனர். அதை அல்லாஹ் திருக்குரானிலும் கூறியிருக்கின்றான். உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கின்றது என்கின்றனர். நம்மை அவர்கள் இழிவானவர்களாகவே காண்கின்றனர். எனவே உலகவாதிகள் அகங்காரத்தால் நிரம்பி இருக்கின்றனர். அவர்களது ஆணவத்தின் காரணமாகவும் பிறகு உலக பணிகளில் மூழ்கியிருப்பதன் காரணமாகவும் அவர்களுக்கு மார்க்கத்தின் பக்கம் கவனம் செலுத்த நேரமே இருப்பதில்லை. பிறகு ஐரோப்பாவின் பெரும்பான்மை நாத்திகர்களாகிவிட்டனர். அல்லது மேற்கத்திய நாடுகளின் முன்னேற்றமடைந்த நாடுகளின் பெரும்பான்மை நாத்திகர்களாக ஆகிவிட்டனர். அவர்களுக்கு இறைவனை பற்றிய கவலை இல்லை. பிறகு இறைவனும் அவர்களை ஏன் பொருட்படுத்த வேண்டும்? ஏன் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும்? அசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகவாதிகளை படம் பிடித்து காட்டியவாறு கூறுகிறார்கள். சூரா யாசரில் அல்லாஹ் நிராகரிப்பாளர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்களின் உதாரணத்தை கூறியிருக்கின்றான். நிராகரிப்பாளர்களின் வாழ்க்கை முற்றிலும் விலங்குகளை போன்ற வாழ்க்கையாகும். அவர்களுக்கு உண்பது, குடிப்பது மற்றும் இச்சைகளை தவிர வேறு எந்த பணியும் இருப்பதில்லை. யாக்குலூன கமா தாக்குலூனல் அன்ஆம், அதாவது அவர்கள் கால்நடைகள் உண்பதை போன்று உண்கின்றனர். ஆனால் பாருங்கள், ஒரு காளை மாடு உணவு உண்ணுகின்றது, ஆனால் உழுவதற்கான நேரம் வரும்போது அமர்ந்து விட்டால், அதாவது ஆரம்ப காலத்தில் விவசாயத்திற்கு நிலம் உழுவதற்கு எருமைகளை பயன்படுத்துவார்கள். இங்கும் கூட ஆரம்ப காலத்தில் குதிரைகள் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. அவைகள் உழக்கூடிய நேரத்தில் அமர்ந்து விட்டால், மேலும் உண்ணக்கூடிய வேலையை மட்டும் செய்து வந்தால், அதன் விளைவு என்னவாக இருக்கும்? அந்த விவசாயி அதை மாடு அறுக்கக்கூடிய இடத்தில் அறுக்கக்கூடியவனிடம் விட்டு விடுவார், இறைச்சி கடைக்காரருக்கு கொடுத்து விடுவார்.
அதேபோல் எவர்கள் இறை கட்டளைகளை பின்பற்றுவதை பொருட்படுத்துவதில்லையோ, மேலும் தங்களுடைய வாழ்க்கையை தீமையில் கழிக்கின்றார்களோ, அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது, நீங்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை என்றால் பிறகு என்னுடைய இறைவன் உங்களை ஏன் பொருட்படுத்துவான்? எனவே அல்லாஹ் அவன் பக்கம் குனிபவர்களையும் மற்றும் நேர்வழியை கேட்பவர்களையுமே பொருட்படுத்துகின்றான். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இது தொடர்பாக மேலும் கூறுகின்றார்கள். உண்மை மிக பெரிய விஷயமாகும். அது அல்லாமல் நற்செயல்கள் முழுமையடைய முடியாது. இறைவன் தன்னுடைய நடைமுறையை விடுவதில்லை, மனிதன் தன்னுடைய வழிமுறையை விடுவதில்லை. அதாவது சீர்கட்ட மனிதர்கள். எனவேதான் கூறினான், வல்லசீன ஜாஹதூ ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா, அதாவது எவர்கள் நம்முடைய வழியில் முயற்சிக்கின்றார்களோ நாம் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றோம். எனவே அவர்கள் முயற்சிக்கின்றார்களோ, மேலும் இறைவனுடைய உண்மையான மார்க்கத்தை அடைய வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கின்றார்களோ, அவர்கள் நேர்வழியும் பெறுகின்றனர், ஈமானிலும் முன்னேறுகின்றனர், முன்னேறிக்கொண்டே செல்கின்றனர். மேலும் சிலருக்கு அல்லாஹ் அவர்களின் சில நன்மைகளின் காரணமாக அவர்களின் மீது அருள் புரிகின்றான், அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். அது போன்றவர்களின் ஈமானை வலுவூட்டக்கூடிய சம்பவங்களை நாம் எடுத்துக் கூறுகின்றோம். களப்பற்ற தன்மையில் முன்னேறுவது தொடர்பான சில ஆன்மீக சம்பவங்களில் சிலவற்றை இன்றும் நான் எடுத்துள்ளேன். புர்கினோ ஃபாசோவில் இருந்து அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள். ஒரு கிராமத்தில் நமது உள்ளூர் மிஷனரி தபலீகிற்காக சென்றார். தபலீகிற்கு பிறகு பையத் வாங்க எண்ணிய போது ஒரு வயதான பெண்மணி மட்டுமே பையத் செய்தார்கள். மேலும் வல்லிம் சாஹிப் அவர்கள் கிராமத்தினரிடம் கூறினார், இங்கிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் எங்களுடைய பள்ளிவாயில் இருக்கின்றது. உங்களில் யாருக்காவது எங்களுடைய ஜமாத்தை பற்றி அறிய வேண்டுமென்றால் நீங்கள் அங்கு வரலாம். அங்கு ஜும்மா தொழுவதற்கான ஏற்பாடும் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் அந்த பெண்மணி பயம் செய்திருந்தார்கள். மௌலிம் சாஹிப் கூறுகின்றார், மழையின் காரணமாக கிராமத்திற்கும் பள்ளிவாசலுக்கும் இடையே உள்ள பாதையில் மழையினால் ஒரு நீரோடை ஏற்பட்டுவிட்டது. மேலும் மழை நீரால் அது நிரம்பி காணப்பட்டது. பைய செய்த அந்த முதிய பெண்மணி ஒவ்வொரு ஜும்மா அன்றும் தன்னுடைய தொழுகை விரிப்பை எடுத்துக்கொண்டு ஜும்மாவிற்காக பள்ளி வாயிலுக்கு வர முயற்சித்தார். மழைநீரோடை நிரம்பி இருப்பதைக் கண்டு தொழுகை விரிப்பை அங்கே விரித்து, நான் அகமதிகளோடு ஜும்மா தொழுதுவிட்டேன் என்று கூறுவார்கள். ஏனென்றால் நான் அகமதிகளோடு ஜும்மா தொழ வேண்டும் என்ற நீயத்தோடு வந்தேன். கூறுகிறார், ஒரு மாதத்திற்கு பிறகு மழை நீர் குறைந்த பிறகு அந்த பெண்மணி பள்ளிவாயிலுக்கு வந்து சம்பவத்தை எடுத்து கூறினார். இது அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களிடத்தில் ஏற்பட்ட களப்பற்ற தன்மையாகும். அந்த பெண்மணி கூறிய இந்த சம்பவத்தை கேட்ட பிறகு முஅல்லிம் சாஹிப் அதே கிராமத்திற்கு மீண்டும் தபலீகிற்காக சென்றார். மேலும் கிராமத்தினரிடம், இந்த முதிய பெண்மணிக்கு உண்மையின் தேட்டம் இருந்தது, எனவே அல்லாஹ் அவரின் மீது அருள் செய்துள்ளான். அதற்காக அவர்கள் இவ்வளவு தியாகம் செய்துள்ளார்கள். ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவிற்காக சென்று பள்ளி வரை செல்ல முடியாமல் அங்கே அமர்ந்துவிட்டு வருவார்கள். தண்ணீர் காரணமாக அவர்களால் அங்கு செல்ல முடியவில்லை. ஆனால் அவருடைய களப்பற்ற தன்மையை பாருங்கள் என்று முஅல்லிம் சாஹிப் சம்பவத்தை எடுத்து கூறிய போது, அங்கிருந்த மக்கள் இந்த பெண்மணியின் களப்பற்ற தன்மையை கண்டு அந்த பெண்மையின் சில உறவினர்களையும் சேர்த்து மொத்தம் 30 பேர் பைய செய்தனர். பிறகு கனவுகள் மூலமாக சிலர் அகமதியத்தை ஏற்கின்றனர். பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி ஆசியா சாஹிபா பைய செய்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எனது பையத்தின் சம்பவத்தை கூற காரணம், நீங்கள் என் மீது மகிழ்ச்சி அடைவீர்கள், மேலும் உங்களுடைய அருளுக்குரிய ஜமாத்தில் இணைப்பீர்கள். கூறுகிறார்கள், வழக்கம்போல் இணையதளத்தில் நான் புதிய சேனல்களை தேடிக் கொண்டேன். அப்போது அல் ஹிவாருல் முபாஷரினுடைய லிங்க் கிடைத்தது. அதில் மசீஹின் மரணம் பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. நான் எல்லா வகையான சந்தேகங்களிலிருந்தும் விலகிய, மேலும் நிச்சய உறுதியால் நிரம்பிய, அழகிய நடை உடைய, மேலும் மறுக்க இயலாத ஆதாரங்களை உடைய விவாதத்தை கேட்டு நான் வியந்து போனேன். கூறுகிறார், இச்சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு நான் கனவில் கண்டேன். நான் ஒரு இருட்டான கிணற்றில் விழப்போகின்றேன். மேலும் நான் கிணற்றின் விளிம்பை எனது கைகளால் வலுவாக பிடித்துள்ளேன். கால்கள் கீழே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. திடீரென்று நான் மேலே பார்த்தபோது 3-4 வெள்ளை பறவைகள் தென்பட்டன. அதனுடைய நிறம் மிக அதிகமாக வெண்மையாக இருந்தது. அவர்கள் யாரென்று எனக்கு தெரியவில்லை. அந்த பறவைகள் என்னை காப்பாற்றும் முயற்சியில் இருந்தன. ஆரம்பத்தில் இந்த கனவு பற்றி எனக்கு புரியவில்லை. ஆனால் இவர்கள் ஹிவாருல் முபாஷர் பேனலினுடைய உறுப்பினர்கள் என்று தெரிய வந்தது. அவர்கள் பறவைகளின் வடிவில் காண்பிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஜமாத்தினுடைய தோற்றுநர் மசீஹ் மற்றும் மஹதிக்கான வாதம் செய்துள்ளார் என்பது ஆரம்பத்தில் எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பிறகு நான் ஜமாத்தினுடைய புத்தகங்களை, குறிப்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களின் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். அவைகளில் இஸ்லாத்திற்கு எதிரான எந்த ஒரு விஷயமும் எனக்கு தென்படவில்லை. மாறாக அதற்கு நேர் மாற்றமாக அன்னார் இஸ்லாம், முஸ்லிம்கள் மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வலுவாக பாதுகாக்கக்கூடிய வீரராக இருந்தார்கள். அந்த புத்தகங்கள் இஸ்லாத்தின் எதிரிகளின் மீது திகிலை உருவாக்குகின்றன. கூறுகிறார், பிறகு நான் இஸ்திகாரா செய்தேன். அதற்கு பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு எனக்கு என்னுடைய ஒரு தோழி கூறினார், அவள் தனது கனவில் கண்டுள்ளார், நானும் அவளும் என்னுடைய மாமியாரினுடைய வீட்டில் பல்வேறு அறைகளில் ஒரு குறிப்பான அறையை தேடுகிறோம். அப்போது ஒரு ஒளிமயமான அறை எனக்கு தென்பட்டது. அப்போது நான் இந்த அறை எனக்கு பிடித்திருக்கின்றது என்று கூறினேன். கூறுகிறார், இந்த கனவிலிருந்து நான் புரிந்தது என்னவென்றால் நான் ஜமாத்தில் இணைய வேண்டும், எனவே நான் பைய செய்து விட்டேன். எம்டிஏவின் மூலமாக துருக்கியில் ஒரு பெண்மணி பைய செய்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எனது பையத்தின் விவரத்தை கூற விரும்புகிறேன். 2010 ஜமாத் பற்றிய அறிமுகம் கிடைத்தது. ஜமாத்தில் இணையும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. என்னுடைய கணவர் எம்டிஏ அல் அரபியாவை மிகவும் ஆர்வமோடு பார்த்து வந்தார். நானும் பார்க்க ஆரம்பித்தேன். சில வேளைகளில் எனது கணவர் இல்லாத வேளைகளிலும் எம்டிஏவை பார்த்து வந்தேன். என்னுடைய கணவர் என்னிடம், நீ முழு திருப்தி அடைந்த பிறகு பைய செய் என்று கூறினார். நான் கூறினேன், இந்த பொறுப்பை நான் ஏற்க முடியாது, குடும்பம் பெரியதாகும், வீட்டில் அதிகமாக பொறுப்புகள் உள்ளன. பிறகு தஜ்ஜால் தொடர்பாக ஜமாத் உருவாக்கிய காணொளியை கண்டேன். அதன் விவரங்கள் மிகவும் அறிவுபூர்வமாக இருந்தது. இதற்கு முன்பு இதே போன்ற விளக்கத்தை நான் கேட்டதில்லை. பிறகு மேலும் எம்டிஏவை பார்க்க ஆரம்பித்தேன். மேலும் அல் ஹிவாருல் முபாஷிர் நிகழ்ச்சியை பார்த்தேன். தொடர்ந்து புத்தகங்களை படித்தேன். அதற்கு பிறகு ஒருமுறை அப்துல் காதிர் அவதே சாஹிப் இங்கு சுற்றுப்பயணம் செய்தார்கள். அப்போது நான் பைய செய்தேன். என்னுடைய மருமகளும் மகளும் கூட பைய செய்துவிட்டனர். ஜமாத் சார்ந்த கருத்து பரிமாற்றங்கள் செய்கின்றனர். மேலும் இதுவே உண்மையான இஸ்லாம் என்கின்றனர். கூறுகிறார், நான் பைய செய்த நாள் என்று கனவில் கண்டேன். சூரா கஹஃபினுடைய வசனங்களை ஓதுகின்றேன். அப்போது இறைவன் நம்மை தஜ்ஜாலின் தீமையிலிருந்து காப்பாற்றுவான் என்றும், மேலும் நான் இமாம் மஹதியின் உதவியாளர்களின் ஒருவராக இருப்பேன் என்ற நிச்சய உறுதியும் ஏற்பட்டது. அவன் எனக்கு ஈமானை வழங்கியிருக்கின்றான், அல்லாஹுக்கு நன்றி. மேலும் நான் இந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவளாக ஆவேனாக. இவ்வாறு தாங்களே சம்பவங்களை எழுதி துவாவிற்காகவும் எழுதுகின்றனர். பிறகு புதிய ஜமாத்துகள் நிறுவப்படுவதற்கான சில சம்பவங்கள், அல்லாஹ் ஜமாத்துகளை எவ்வாறு உருவாக்குகிறான் என்பது தொடர்பான சம்பவங்கள், அப்துல் குத்தூஸ் சாஹிப் பெனினுடைய முபல்லிக் ஆவார் எழுதுகின்றார். முஅல்லிம் ஜக்கரியா சாஹிப் ஒரு கிராமத்திற்கு தப்லீகிற்காக சென்றார். அங்கு ஒருவர் கூறினார், இப்போது மக்கள் வேலைக்காக கிராமத்திற்கு வெளியே சென்றுள்ளார்கள், ஜும்மா தினத்தன்று வாருங்கள், அப்போது மக்கள் இருப்பார்கள். ஆக முஅல்லிம் சாஹிப் ஜும்மா என்று மீண்டும் அந்த கிராமத்திற்கு சென்று பள்ளி வாயிலுக்குள் நுழைந்த பிறகு இரண்டு நஃபில்கள் தொழுதுவிட்டு இமாம் சாஹிப் மற்றும் அந்த கிராமத்து கமிட்டியின் அனுமதி பெற்ற பிறகு தப்லீகை ஆரம்பித்தார்கள். முஅல்லிம் சாஹிப் சூரா ஃபாத்திஹாவின் விரிவுரை மற்றும் இமாம் மஹதியின் வருகை தொடர்பாக சொற்பொழிவாற்றினார். மக்கள் சொற்பொழிவிற்கு நடுவே அல்லாஹு அக்பர் என்ற முழக்கங்களை எழுப்பினர். சொற்பொழிவு நிறைவடைந்த பிறகு அந்த பள்ளிவாயிலின் கமிட்டியின் தலைவர் கூறினார், நான் முஸ்லீமாக பிறந்துள்ளேன், ஆனால் இன்று வரை சூரா ஃபாத்திஹாவிற்கு இதுபோன்ற ஒரு விரிவுரையை கேட்டதில்லை. இதுதான் அஹமதியா ஜமாத்தின் போதனைகள் என்றால் பிறகு நான் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இந்த ஜமாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். இவ்வாறு அந்த ஜமாத்தின் இமாமோடு சேர்த்து அந்த அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களும் அஹமதியா ஜமாத்தை ஏற்றுக்கொண்டனர். இவ்வாறு ஒரு புதிய ஜமாத் நிறுவப்பட்டது. கூறுகிறார், அந்த கிராமத்தின் மூலவி கடுமையான எதிர் நடவடிக்கையை வெளிப்படுத்தினார். நம்முடைய மாலிம் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அந்த மூலவி போன் செய்து இனிமேல் இந்த கிராமத்திற்கும் பள்ளி வாயிலுக்கும் வரக்கூடாது என்று கூறினார். சிறிது காலத்திற்கு பிறகு ஹுத்தாமுல் அஹமதியா பெனினின் தேசிய இஜ்திமா தொடர்பாக அந்த கிராமத்திற்கு சென்றபோது ஹுத்தாம்களிடம் இஜ்திமாவில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தபோது அந்த மூலவி மீண்டும் தடுத்தார். மேலும் தன்னோடு ஹுத்தாம்களை அழைத்து செல்லக்கூடாது என்றார். ஆனால் புதிதாக பைய செய்த ஹுத்தாம்கள் மௌலவியின் பேச்சை மறுத்துவிட்டு அனைவரும் இஜ்திமாவில் கலந்து கொண்டனர். இவ்வாறு அல்லாஹ் எதிரி மௌலவிகளையும் இழிவடைய செய்கின்றான், மேலும் புதிய ஜமாத்துகளையும் உருவாக்குகின்றான். புதிய ஜமாத்துகள் உருவாவது தொடர்பாகவே இன்னொரு சம்பவம், அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், அல்லாஹ், எங்களுடைய பகுதியில் ஒரு கிராமத்தில் முதலில் ஒரு அகமதி கூட இல்லை. அங்கு மீண்டும் மீண்டும் சுற்றுப்பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அதிகமாக பிரசுரம் விநியோகித்தோம். அதே போன்று ஜமாத்தின் பத்திரிகைகளையும் புத்தகங்களையும் அந்த கிராமத்தில் விநியோகித்தோம். அதன் விளைவாக அந்த கிராமத்தில் இப்போது அல்லாஹ்வினருளால் பையத்துகள் நிகழ ஆரம்பித்ததோடு முறையாக ஜமாத்தும் நிறுவப்பட்டு விட்டது. இறை அருளால் பள்ளிவாயில் கட்டுவதற்கு அங்கு இடமும் வாங்கப்படுகின்றது. உள்ளூர் மக்கள் பள்ளிவாயில் கட்டுவதற்கு தாங்களே செங்கலை தயாரிக்கின்றார்கள். ஆனால் அத்தோடு மற்ற முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்பும் ஆரம்பமானது. எதிரிகள் ஜமாத்திற்கு எதிராக தீங்கை விளைவிக்க முயற்சிக்கின்றனர். கூறுகின்றார், நாங்கள் ஊர் பொறுப்பாளர்களிடம் அனுமதி பெற்று முனாசிராவிற்கான ஏற்பாடுகளை செய்தோம். முழு கிராமத்திலும் அறிவிப்பு செய்தோம். மேலும் சுன்னி மௌலவிகளிடம் அவர்கள் உண்மையாளர்களாயின் எங்களிடம் வந்து முனாசிரா செய்யுமாறு கூறினோம். இவ்வாறு தீர்மானிக்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்ப முனாசிரா நடந்தது. அதில் ஏராளமான அகமதி அல்லாதோரும் கலந்து கொண்டனர். ஆனால் சுன்னி மௌலவிகளில் ஒருவர் கூட வரவில்லை. இவ்வாறு மௌலவிகளிடம் தீங்கை பரப்புவதை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை மக்கள் அறிந்து கொண்டனர். அல்லாஹ் பல்வேறு வழிமுறைகள் மூலமாக நேர்வழி காட்டுகின்றான். எவர்கள் உண்மையிலேயே மார்க்கத்தின் பக்கம் கவனம் செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். புர்கினோ ஃபாசோவின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஒரு கிராமத்தில் தப்லீக் செய்யப்பட்டது. அல்லாஹ்வினரால் கணிசமான எண்ணிக்கையில் பையத்துகள் கிடைத்தன. அங்கு ஒரு பள்ளிவாயலில் முஅல்லிம் சாஹிப் பணி அமர்த்தப்பட்டார். முறையாக ஜும்மா தொழுகை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அகமதி அல்லாத மௌலவி குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார். ஜும்மா நேரத்தில் பள்ளிவாயலுக்குள் வந்து மக்களை அகமதியத்தை விட்டு விலக்குவதற்கு தூண்டினார். ஆனால் ஜமாத் முன்னேறிக்கொண்டே இருந்தது. அந்த மௌலவியால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனபோது நமது பள்ளிக்கு எதிராக ஒரு பள்ளியை கட்டினார். மேலும் இனிமேல் அகமதியா பள்ளிவாயில் தொழுகை விரிப்புகளை வைக்கக்கூடிய ஸ்டோர் ரூமாக மாறிவிடும் என்றார். அங்கு எந்த தொழுகையாளிகளும் செல்ல மாட்டார்கள் என்று அறிவிப்பு செய்தார். ஆனால் அவருடைய சொந்தக்காரர்கள் மட்டுமே அந்த பள்ளிவாயலில் தொழுதார்கள். ஆனால் நம்முடைய பள்ளியில் அல்லாஹ்வினரால் தொழுகையாளிகள் அதிகமாயினர். எழுதுகின்றார், ஜும்மா தொழுகையில் வருகை 200 250 வரை இருக்கின்றது. சின்ன இடத்தில் இவ்வாறு நடக்கின்றது. பிறகு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சம்பவம். பெனினின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஆசியோன் என்ற கிராமத்தில் 200 பையத்துகள் நடைபெற்றன. இப்போது இந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஜும்மா மற்றும் செவ்வாய்க்கிழமை என்று தர்பியத் வகுப்புகள் நடைபெறுகின்றன. அங்குள்ள சதர் சாஹிப்பின் மகள் வேறொரு கிராமத்தில் இருந்து வந்தார். அவர் மிக அதிகமாக நோயற்று இருந்தார். நோயின் காரணமாக உடல் முற்றிலும் மோசமானதாகிவிட்டது. கூறுகிறார், நான் அந்த கிராமத்திற்கு சென்றபோது சதர் சாஹிப் அவர்கள் என்னிடம் துவா செய்யுமாறும் மேலும் காலத்தின் ஹலீஃபாவிற்கு துவாவிற்காக எழுதுமாறும் கூறினார். கூறுகிறார், துவாவிற்காக எனக்கு எழுதப்பட்டது. மீண்டும் அந்த கிராமத்திற்கு சென்றபோது மக்கள் கூறினர், அந்த பெண்ணினுடைய பேச்சு நின்று போனது, எந்த அசைவும் இருக்கவில்லை. அந்த பிள்ளையை மருத்துவமனைக்கும் அழைத்து சென்று விட்டனர். ஒரு மௌலவியை அழைத்தனர். அவர் ஊதினார். அதற்கு பதிலாக அவர் 40,000 பிராங்க் தொகையும் ஒரு ஆட்டையும் பெற்றுக் கொண்டார். ஆனால் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கவில்லை. இன்னொரு மௌலவியும் அழைத்தனர். அவரும் இதே போன்று ஒரு பெரிய தொகை பெற்றுக் கொண்டார். பிறகும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. கூறுகிறார்கள், மௌலவிகளிடமும் அவநம்பிக்கை அடைந்து இந்த பிள்ளை இனி இறந்தே போய்விடும் என்று எண்ணி தந்தையின் வீட்டில் விட்டுவிட்டனர். அந்த பிள்ளையை இங்கு அழைத்து வந்தபோது பிள்ளையின் தந்தை அங்குள்ள ஜமாத்திடம் துவாவிற்காக விண்ணப்பித்தார். எனக்கும் துவாவிற்காக கடிதம் எழுதினார். கூறுகிறார், அதற்கு பிறகு அந்த பிள்ளை அசைய ஆரம்பித்து விட்டது. அடுத்த நாள் மாலைக்குள் நோய் முழுமையாக உடலை விட்டு போய்விட்டது. அந்த பிள்ளை உயிர் பிழைக்கும் என்று யாரும் எண்ணவே இல்லை. ஆனால் இப்போது அந்த பிள்ளையை பார்த்து அது நோய்வாய்ப்பட்டிருந்தது என்று யாராலும் கூற முடியாது. இதுவும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவத்திற்கு சான்றாகும். புர்கினோ ஃபாசோவின் முஅல்லிம் சாஹிப் எழுதுகின்றார்கள், தப்லீகிற்காக நாங்கள் ஒரு கிராமத்திற்கு சென்றோம். தப்லீகிற்காக அனுமதி கேட்டபோது அந்த கிராமத்தின் இமாம் சாஹிப் கூறினார், உங்களது ஜமாத்தின் முபல்லிக் இதற்கு முன்பும் வந்துள்ளார். எங்களில் பெரும்பாலார் அப்போது பையத்தும் செய்தோம், ஆனால் முழு கிராமவாசிகளும் பையத் செய்யவில்லை. உங்களது தப்லீக் மூலமாக ஆரம்பத்தில் பையத் செய்யாமல் இருந்துவிட்ட சிலரும் இணைந்து விடலாம். இவ்வாறு நீண்ட நேரம் கேள்வி பதில் நடைபெற்றது. இறுதியில் கூறினார், நாங்கள் அகமதிகளாக ஆகியிருந்தோம், ஆனால் பிறகும் கூட சில விஷயங்கள் தெளிவாகாமல் இருந்தது. ஆனால் இன்று இஸ்லாத்தை சரியான முறையில் எடுத்து கூறுகிறார்கள் என்றால் அது அகமதிகளே ஆவார்கள் என்பதை கண்டுகொண்டோம். ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து இந்த பணியில் மூழ்கியுள்ளீர்கள், மேலும் நீங்கள் களைப்படைவதில்லை, எனவே நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். இமாம் கிராமத்தினரிடம் கூறினார், யார் ஆரம்பத்தில் பைய செய்யவில்லையோ அவர்கள் இப்போது பைய செய்து விடுங்கள். இவ்வாறு கிராமத்தில் மேலும் 73 பேர் பைய செய்து ஜமாத்தில் இணைந்தனர். அல்லாஹ் இவர்களின் உள்ளத்தை திறக்கும் போது, உண்மையான இஸ்லாத்தை ஏற்கின்ற நற்பாக்கியத்தை வழங்குகின்ற போது, இது அல்லாஹ்வின் அருளாகும். ஏன் அவர்களோடு மட்டும் அவ்வாறு நடக்கிறது என்றால், அவர்களுக்கு மார்க்கத்தின் மீது கவலை இருக்கின்றது. அவர்கள் முழு முழு இரவும் அமர்ந்து மார்க்க சபைகளை கேட்கின்றனர். இவ்வளவு நீண்ட நேரம் அமர்வதற்கு இங்கு யாருக்கும் நேரமில்லை. மார்க்கத்திற்காக நேரம் வழங்குவதற்கும் மார்க்க சபைகளில் அமர்வதற்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளில் அமர்வதற்கும் நேரம் இல்லை. இந்தியாவின் நாயப் நாசர் தாவத்தில் அல்லா எழுதுகின்றார்கள், லக்கிம்பூர் என்ற நகரில் அப்துல் சத்தார் சாஹிப் என்ற ஒரு நண்பரோடு மீண்டும் தொடர்பு ஏற்பட்டது. அவரை சந்தித்த போது தேம்பி தேம்பி அழுதார். மேலும் அவர் கூறினார், நாங்கள் கிரண்பூர் கிராமத்தை சார்ந்தவர்களாகவும் எங்களிடம் கணிசமான இடம் இருந்தது, நல்ல தொழில் இருந்தது. 12 வருடங்களுக்கு முன்பு ஜமாஅத்தில் இணைந்தோம். ஆனால் பையத்திற்கு பிறகு எந்த அளவு எதிர்ப்பு வந்தது என்றால், எங்களுடைய வீட்டில் கல் எறிந்தனர். மேலும் எங்களை எங்களுடைய வீட்டில் இருந்து வெளியேற்றினர். என்னுடைய மகனை அடித்து காயப்படுத்தினர். என்னுடைய மனைவியின் கையை அடித்து உடைத்து விட்டனர். எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்தது என்றால், நிலத்தையும் வீட்டையும் உடனடியாக விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேற வேண்டியது வந்தது. அனைத்து வியாபாரமும் பாதிப்படைந்து விட்டது. அங்கிருந்து லக்கிம்பூர் நகருக்கு வந்தோம். ஒரு சின்ன வீட்டில் குடியேறினோம். ஆனால் எதிரிகள் எங்களை பின்தொடர்வதை விடவில்லை, இங்கும் வந்துவிட்டனர். மேலும் நகரின் முஸ்லிம்களிடம் எங்களுக்கு எதிராக வெறுப்பை தூண்டினர். முழு நகரில் ஒரு முஸ்லிம் கூட எங்களோடு பேச மாட்டார்கள். வரும்போதும் போகும்போதும் துன்பம் இழைப்பார்கள். இந்நிலையில் எங்களுக்கு ஜமாத்தோடு தொடர்பும் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு அஹமதியா ஜமாத்தின் உண்மைத்துவத்தில் ஒரு வலுவான அடையாளத்தை காட்டினான். எங்களை எதிர்ப்பதில் முன்னிலையில் நின்றவர்கள் ஒரு பேருந்தில் அமர்ந்து ஒரு திருமணத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களின் பேருந்து ரயில் தண்டவாளத்தில் சிக்கியதால் ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே 28 பேர் மரணமடைந்தனர். மேலும் அதில் உயிர் பிழைத்தவர்கள் கடுமையான காயத்திற்கு உள்ளானர். சடலங்களின் நிலைமை எந்த அளவுக்கு மோசமானதாக இருக்கிறது என்றால், அடையாளம் கூட காண முடியவில்லை. இந்த உடல் பாகங்கள் தொலைதூரம் வரை சிதறி கிடந்தன. எங்களுக்கு இந்த சம்பவம் பற்றி தெரிய வந்தபோது காயமடைந்தவர்களை சந்திக்க மருத்துவமனைக்கு சென்றோம். அப்போது எதிரிகளின் உறவினர்கள் வெட்கி தலைகுனிந்து எங்களிடமிருந்து முகத்தை மறைத்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு அதே நகரின் பெரிய பள்ளிவாசலின் ஒரு மௌலவி எஞ்சியிருந்த எதிரிகளிடம் கூறினார், அதாவது அப்துல் சத்தார் சாஹிப் அவர்களின் குடும்பத்தை பள்ளிவாசலுக்கு அழைத்து அந்த மௌலவி எதிரிகளிடம் கூறினார், நீங்கள் இந்த அகமதிகளிடம் மன்னிப்பு கேளுங்கள், மேலும் அவர்களை எதிர்ப்பதை விட்டுவிடுங்கள். மேலும் நீங்கள் இவர்களோடு தொடர்பை துண்டித்திருப்பதையும் விட்டுவிடுங்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு எதிர்ப்பு முற்றிலும் குறைந்துவிட்டது. கூறுகிறார், எங்களுக்கு ஜமாத்தோடு தொடர்பில்லாமல் இருந்தது, ஆனால் நாங்கள் உள்ளத்தால் அகமதிகளாகவே இருந்தோம். இப்போது தொடர்பு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு விட்டது, மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றனர். மேலும் அவர்கள் அனைவரும் மீண்டும் பையத்தை புதுப்பிக்கவும் செய்தனர். இவ்வாறு மக்கள் உண்மையில் அகமதிகளாகின்றனர், மேலும் புரிந்த அகமதியத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ஈமானில் உறுதித்தன்மையையும் வழங்குகின்றான். கொசோவோவினுடைய முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், ஒரு புகழ்பெற்ற ஆலிம் அங்குள்ள பெரிய பள்ளிவாயலின் இமாமாக இருந்தார். அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய பிரிவின் பேராசிரியராகவும் பணியாற்றினார். மேலும் நாட்டில் கணிசமான அளவு புகழ் பெற்றவராகவும் இருந்தார். அவர் பல வருடங்களுக்கு முன்பு ரேடியோ நிகழ்ச்சிகளில் ஜமாத்திற்கு எதிராக வெறுப்பை தூண்டும் விதமாக பேசி வந்தார். மேலும் இணையதளத்திலும் ஜமாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். அல்லாஹ் எவ்வாறு பழிவாங்கினான் என்றால், முதலில் அவரின் ஒழுக்கத்தின் மீது ஆட்சேபனை எழுந்ததன் காரணமாக அவர் பல்கலைக்கழகத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார். பிறகு காவல்துறை அவர் தீவிரவாதிகளுக்கு உதவுவதாக கூறி கருப்பு பணம் வைத்திருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டார். பல நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டார். பிறகு ஜாமியா பள்ளிவாயலின் இமாம் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார். அனைத்து பொறுப்புகளோடும் அவரிடமிருந்து திரும்ப பெறப்பட்டது. நாட்டில் வேறு சில இமாம்களும் ஜமாத்திற்கு எதிராக மக்களை தூண்டி வந்தனர். அதே ஆண்டில் மார்க்க ரீதியாக வெறுப்பை பரப்பிய குற்றத்தில், மேலும் சமூகத்தில் அமைதியின்மையை உருவாக்குகின்ற குற்றத்தில் அவர்களும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். கூறுகின்றார்கள், நாட்டில் உள்ள பெரும் ஆலிம்கள் இந்த அளவுக்கு சிறைபிடிக்கப்பட்டு இழிவுக்கு உள்ளானது என்பது இதற்கு முன்பு ஒருபோதும் நிகழ்ந்ததில்லை. இதன் காரணமாக அங்குள்ள அகமதிகளுக்கு ஈமானில் உறுதிப்பாட்டை அல்லாஹ் வழங்கினான். புதிய அகமதிகளின் மீது அநீதி, பிறகும் கூட ஈமானில் நிலைநாட்டல் தொடர்பான இந்தியாவின் ஒரு உதாரணத்தை இதற்கு முன்பு எடுத்து கூறினேன். இதேபோன்று இன்னொரு சம்பவம், உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு கிராமத்தில் முழு கிராமமும் பைய செய்திருந்தது. ஆனால் எதிர்ப்பின் காரணமாக முழு கிராமமும் பின்வாங்கிவிட்டது. ஆனால் முகமது ஹனீப் சாஹிப் என்ற ஒரு நண்பர் அகமதியத்தில் நிலைத்து நின்றார். எதிரிகள் அதிகமாக எதிர்த்தனர். இருப்பினும் கூட தனது ஈமானை பாதுகாத்து வந்தார். அதே எதிர்ப்பின் போது ஹனீப் சாஹிபினுடைய மகன் வஃத்தாகிவிட்டார். எதிரிகள் அவருடைய மகனை கபர்ஸ்தானில் அடக்கவும் ஜனாசா தொலைவைக்கவும் மறுத்துவிட்டனர். நீ அகமதியத்தை விட்டு தௌபா செய்தால் மட்டுமே நாங்கள் உன்னுடைய மகனின் ஜனாசாவை தொலைவைப்போம், மேலும் அடக்கவும் இடமளிப்போம் என்றனர். ஆனால் ஹனீப் சாஹிப் உறுதியோடு நிலை நின்றார்கள். மேலும் தன்னுடைய குழந்தைகளோடு ஜனாசா தொலைவைத்து தனது மகனை தனது வீட்டிலேயே அடக்கம் செய்தார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஜமாத்தோடு தொடர்பு ஏற்பட்ட போது சந்தித்து கண்ணீர் மல்கினார்கள். மேலும் குடும்பத்தோடு தங்களது பையத்தை புதுப்பிக்கவும் செய்தார்கள். நீங்கள் தலைமையகத்தை ஏன் தொடர்பு கொள்ளவில்லை என்று அவரிடம் கேட்டபோது கூறினார்கள், மக்கள் என்னிடம் லக்னோவில் இருந்த காதியானிகளின் தலைமையகம் இல்லாமலாகிவிட்டது, அவர்களது மதரசாவும் மூடப்பட்டு விட்டது என்றனர். எங்களுக்கு காதியானின் தொடர்பும் இருக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஈமானில் உறுதித்தன்மை இருந்தது. அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டியது இருந்தது. அவர்களை நேர்வழியில் நிலைநிற்க செய்தான். ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக அகமதியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் முகம் திருப்பி விட்டனர். ஜமாத்தின் காரணமாக அநீதி இழைக்கப்படுதல் தொடர்பாக ஐவரி கோஸ்டிலும் ஒரு உதாரணம் உள்ளது. புதிய அகமதி பம்பா சீகோ சாஹிப் பைய செய்த பிறகு தன்னுடைய சகோதரருக்கு கடிதம் மூலமாக அகமதியத் பற்றிய செய்தியை தெரிவித்தார். அதற்கு அவருடைய சகோதரர்கள், மூன்று நாட்களுக்குள் அகமதியத்தை விட்டு வெளியேறவில்லை என்றால் இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் அவருடைய தலை துண்டிக்கப்படும் என்று பதிலளித்தனர். இதேபோன்று தொழிலில் பங்காளியாக இருந்தவர், அவர் வஹாபி பிரிவை சார்ந்தவர், அவரும் அவருடைய பங்கை கொடுத்து தொழிலில் தொடர்பை துண்டித்துக் கொண்டார். ஆனால் அன்னார் எதிர்ப்பையும் பொருட்படுத்தவில்லை, மேலும் உறுதியோடு அகமதியத்தில் நிலை நின்றார். பிரான்சின் அமீர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், இப்போது அல்லாஹ்வின் அருளால் எம்டிஏ மூலமாக உலகை தொடர்பு கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு கிடைத்துள்ளது. என்னுடைய ஹுத்பா எல்லா இடங்களுக்கும் செல்லும் போது அதை அந்நியர்களும் கேட்கின்றனர். அதன் தாக்கம் தொடர்பான சம்பவத்தை அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள். தானியால் சாஹிப் என்ற ஒரு நண்பர் ஜமாத்தில் இணைந்தார். அவர் கூறுகின்றார், பையத்திற்கு முன்பு மயோட்டி தீவில் இருந்து வந்தார். அது பிரான்சின் ஒரு தீவு ஆகும். அங்கு மயோட்டில் எந்த பள்ளிவாசலுக்கு சென்று வந்தாரோ அந்த பள்ளிவாசலின் இமாம் பெரும்பாலும் எம்டிஏவில் எனது ஹுத்பாவை கேட்டு வந்துள்ளார். கூறுகிறார், ஹுத்பாவில் நான் ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக எடுத்துக் கூறினேன். அதை கேட்டு நான் அதிக தாக்கத்திற்கு உள்ளானேன். மஸ்ஜிதின் இமாம் இவருக்கு ஜமாத்தை பற்றிய அறிமுகத்தை எடுத்துக் கூறினார். அந்த இமாம் நல்லவராக இருந்திருக்கின்றார். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கூறினார். இந்த விஷயங்கள் என்னை நல்ல தாக்கத்திற்கு ஆளாக்கியது. மேலும் இமாம் சாஹிப் அவர்கள் ஜமாத் தொடர்பாக விஷயங்களை ஒன்று சேர்க்குமாறும் கூறினார். எனவே நான் இணையதளத்தில் ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக செய்திகள் சேகரிக்க ஆரம்பித்த போது பிரெஞ்சு மொழியில் ஜமாத்தின் ஒரு காணொளி என் முன்னால் வந்தது. அது ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் மரணம் தொடர்பாக இருந்தது. அதே போன்று யூடியூபில் ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்பான ஹுத்பா பிரெஞ்சு மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டதும் கிடைத்தது. அவ்வாறு நான் பையத்தும் செய்தேன். அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், அந்த நபர் பிரான்சின் முபல்லிக் இன்சார்ஜை மயூட் தீவில் உள்ள அந்த அகமதி அல்லாத இமாமை சந்திக்க வைத்தார். அந்த இமாமிற்கு பிரெஞ்சு மொழியில் ஜமாத்தினுடைய புத்தகங்கள் வழங்கப்பட்டது. அல்லாஹ்வின் அருளால் அந்த இமாமும் கூட 70 நபர்களோடு ஜமாத்தில் இணைந்து விட்டார். அல்லாஹ் அருள் செய்தான். ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் ஒரு சிறிய தீவில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஹுத்பாவின் மூலமாக தப்லீகின் பணி நிகழ்ந்துள்ளது. இதுவும் அல்லாஹ் எம்டிஏவின் வடிவில் நம்மீது செய்திருக்கக்கூடிய மாபெரும் பேருபகாரமாகும். புத்தகங்கள் மூலமாக எவ்வாறு தாக்கம் ஏற்படுகின்றது என்பது தொடர்பான சம்பவம். காங்கோ பிராசிலில் இருந்து எழுதுகிறார் ஒரு புதிய அகமதி. தன்னுடைய பையத்தின் சம்பவத்தை கூறினார். ஒரு நாள் நான் எனது இளைய சகோதரரின் வீட்டிற்கு சென்றேன். அவரிடத்தில் நான் பிரெஞ்சு மொழியில் ஒரு புத்தகத்தை கண்டேன். அந்த நூலின் பெயர் ஹஸ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் உண்மை கதைகள் என்பதாகும். நான் அதை படிப்பதற்காக வாங்கிக் கொண்டேன். என்னுடைய பாதிரியாரிடம் இந்த புத்தகம் தொடர்பாக கூறினேன். அப்போது அந்த பாதிரி, இவ்வாறு சிந்திக்காமல் இதுபோன்ற புத்தகங்களை படிக்கக்கூடாது என்றார். ஈமான் வீணாவதற்கான அபாயம் இருக்கின்றது என்றார். ஆனால் நான் அந்த புத்தகத்தை படித்தபோது எனது கண்கள் திறந்தன. மேலும் பாதிரியார்கள் நம்மிடம் பலவற்றை மறைக்கின்றனர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் மீண்டும் புத்தகத்தை படித்தேன். பைபிளின் சான்றுகளையும் பரிசீலித்தேன். நான் எனது சகோதரரை தொடர்பு கொண்டு புத்தகம் தொடர்பாக இது எங்கிருந்து பெற்றீர்கள், இவர்கள் யார் என்று வினவினேன். என்னுடைய சகோதரர் முன்பிருந்தே அகமதியாக இருந்தார். அவர் என்னிடம் கூறினார், இது அகமதியா ஜமாத்தின் புத்தகமாகும். நான் அகமதியா ஜமாத்தின் மிஷன் ஹவுஸிற்கு செல்ல வேண்டியதுள்ளது. ஜெர்மனியின் ஆண்டு மாநாடு நடைபெற உள்ளது என்றார். நீயும் என்னோடு வந்து இவர்கள் யார் என்று அறிந்து கொள் என என்னிடம் கூறினார். அங்கு வந்து ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள் என்றார். எனவே நாங்கள் மிஷன் ஹவுஸிற்கு சென்றோம். அங்கு ஜெர்மனி ஆண்டு மாநாட்டின் சூழலை கண்டோம். உங்களுடைய ஹுத்பாக்களை கேட்டோம். நான் முற்றிலும் மாறிவிட்டேன். அல்லாஹ்வின் அருளால் ஜெர்மனியின் ஆண்டு மாநாட்டின் போதே பையத் செய்துவிட்டேன் என்று கூறுகிறார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் வாழ்க்கை நோக்கம் இப்போது பூர்த்தி அடைந்திருக்கின்றது. பையத்திற்கு பிறகு மக்களிடத்தில் அசாதாரணமான மாற்றங்களும் நிகழ்கின்றன. உஸ்பெகிஸ்தானினுடைய ஒரு புதிய அகமதி நண்பர் ஜஹீர் வாஹித் சாஹிப் கூறுகின்றார்கள், அஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களின் சூரா ஃபாத்திஹாவின் விளக்க உரை அறிந்த பிறகு நான் தொழுது வந்த முறை முற்றிலும் மாறிவிட்டது. இதற்கு முன்பு தொழுகையில் கிடைக்காதது இப்போது எனக்கு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த அதீஸ் எனக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் இப்போது அது எனக்கு தெளிவாகி உள்ளது. அதாவது எஹ்சான் என்கின்ற வார்த்தை வந்துள்ள அந்த ஹதீஸினுடைய பொருள் இப்பொழுது புரிந்துள்ளது. கொசோவினுடைய முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், புதிய அகமதிகள் களப்பற்ற தன்மையிலும் தியாகத்திலும் நாள்தோறும் முன்னேறி வருகின்றனர். நசீர் சாஹிப் என்கின்ற ஒரு நபர் நகராட்சியில் ஒரு முக்கியமான துறையில் பணியாற்றுகின்றார். ஆனால் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நேரமின்மை இருந்தாலும் கூட இரவு பகலாக ஜமாத்திற்கு தொண்டாற்றுகிறார். என்ன தர்பியத் நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றார். பக்கத்து நாட்டில் வக்ஃபை அர்ஜி செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார். அன்னாரது தப்லீகின் மூலமாக நிறைய தப்லீக் தொடர்புகள் ஏற்பட்டுள்ளது. ஒருமுறை தப்லீக் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்னார் கடுமையாக நோயிற்றிருந்தும் தப்லீக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் நடுவே அதிக பலகீனத்தை உணர்ந்த போது வீட்டிற்கு சென்று செவிலியரான தனது மனைவியிடம் ட்ரிப் ஏற்றும்படி கூறி உடல்நிலை சற்று சீரானதும் மீண்டும் தப்லீக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இரவு அதிக நேரம் வரை அவர் தப்லீக் நிகழ்ச்சியில் மூழ்கியிருந்தார். இப்போது வரை அவர் தப்லீக் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வருகின்றார். புதிதாக இணைபவர்களிடம் தப்லீக் செய்வது தொடர்பாக இப்படிப்பட்ட உத்வேகம் காணப்படுகின்றது. காங்கோ பிராசிலினுடைய முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு கிராமத்தில் ஒருவர் கூறினார், என்னுடைய மருமகனின் நடத்தை சரியில்லை. அவர் மாலை வேளையில் மது அருந்திவிட்டு இயேசு பேசி வந்தார். என்னோடு தகாத வார்த்தைகளால் பேசுவார். ஆனால் அஹமதியா ஜமாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் மது அருந்துவதையும் இயேசு பேசுவதையும் முற்றிலும் விட்டுவிட்டார். இது எனக்கு மிகவும் வியப்பிற்குரிய விஷயமாக இருக்கின்றது. இவ்வாறு அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான். புர்கினா ஃபாசோவினுடைய ஒரு புதிய அஹமதி நண்பர் கூறுகின்றார், நான் அகமதி அல்லாதவனாக இருந்தபோது பல்வேறு கஷ்டங்களில் சிக்கி தவித்தேன். எனக்கு குழந்தைகள் பிறந்தது, ஆனால் மரணித்து போயின. நான் ஃபக்கீர்மார்களிடம் பீர்மார்களிடம் சென்றேன். ஒருவர் ஆட்டை கொண்டு வா என்றும் ஒருவர் கோழியை கொண்டு வா என்றும் பலி கொடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். நான் அகமதியா ஜமாத்தின் தூது செய்தியை கேட்டபோது எனக்கு பிடித்திருந்தது. மேலும் இந்த ஜமாத்தில் இணைந்து விட்டேன். மேலும் மௌலைமார்களுக்கும் சிலைகளுக்கும் காணிக்கையாக வழங்கி வந்த தொகையை சந்தாவாக கொடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதை கண்டேன். அல்லாஹ் எனக்கு உயிரோடு இருக்கக்கூடிய சந்ததிகளையும் வழங்கினான். இந்த நபர் நம்மிடம் வருவதில்லை என்பதை கண்ட மௌலவிகள் மேலும் நான் அகமதியாகிவிட்டேன் என்பதை அறிந்ததும் உங்களுடைய மூதாதையரின் மார்க்கத்தை ஏன் விட்டுவிட்டீர் என்று கேட்டனர். அதற்கு நான் கூறினேன், இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். நான் சந்தா வழங்குகின்றேன். அல்லாஹ் இரட்டிப்பாக அதை திருப்பி தருகின்றான். இது அஹமதியா ஜமாஅத்தினுடைய பரக்கத்தாகும். இறைவன் என்னுடைய வீட்டின் நிலையை மாற்றிவிட்டான். நான் செய்கின்ற பணி முழுமையடைகின்றது. எனவே அல்லாஹ்தான் என்னை இந்த வழியில் நடத்தியிருக்கின்றான். மூதாதையர்களின் பாதை தவறானதாக இருந்திருக்கின்றது என்றார். ரேடியோ மூலமாக பையத்துகள் நிகழ்கின்றன. பெனினுடைய முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், என்னுடைய ரீஜனினுடைய ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு கிறிஸ்தவ நண்பர் நமது ரேடியோ நிகழ்ச்சியின் போது போன் செய்து அதில் தீசா அலை இஸ்லாம் அவர்களின் வருகை தொடர்பாக கேள்வி கேட்டார். மேலும் எங்களை வருமாறும் அழைத்தார். அவரை சந்தித்த பிறகு அவருடைய கேள்விகளுக்கும் பதிலளித்தோம். மேலும் அறிவு சார்ந்த சான்றுகள் மற்றும் பைபிளின் சான்றுகள் மூலம் பதில் அளிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் அருளால் அவரது உள்ளம் திறந்தது. மேலும் அஹமதியா ஜமாத்தின் கொள்கை சரியானது. ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு நபியாகவே இருந்தார்கள். மேலும் அவர்களின் இரண்டாம் வருகை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலை இஸ்லாம் அவர்களின் மூலமாக முழுமையடைந்து விட்டது என்பதை ஒப்புக்கொண்டார். இது அவருக்கு புரிந்ததும் இஸ்லாம் அஹமதியத்தை ஏற்றுக்கொண்டார். பேசிக் கொண்டிருந்த போது அவர் கூறினார், நீண்ட காலமாக அவர் ஆர்வமோடு நமது நிகழ்ச்சியை கேட்டு வந்துள்ளார். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நமது ரேடியோ நிகழ்ச்சிக்கு முன்பாக தனது பணிகளை குறிப்பாக இதற்கெனவே முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து விடுவார். அல்லாஹ் கூறியது போன்று தேடல் இருக்கும் என்றால் அல்லாஹ் வழிகாட்டவும் செய்கின்றான். பொலிவியாவினுடைய முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், வில்லியம் ஷாஹின் சாஹிப் ஒரு கிறிஸ்தவ பிரிவின் பாதிரியாராக இருந்தார். அவர் லெபனானை சார்ந்தவர், பிறப்பால் கிறிஸ்தவர். கடந்த 3 ஆண்டுகளாக பொலிவியாவில் வசித்து வருகின்றார். நான் அந்த கிறிஸ்தவ பிரிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அன்னாரோடு ஒரு சந்திப்பிற்கான ஏற்பாட்டை செய்தேன். எங்களுடைய முதல் சந்திப்பில் அவர் தன்னுடைய பிரிவை பற்றி கூறுவதற்கு பகரமாக அவர் என்னிடம் இஸ்லாம் அகமதிய தொடர்பாக கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். அந்த சந்திப்பில் ஜமாத்தின் கொள்கைகள் எடுத்துக் கூறப்பட்டது. குறிப்பாக ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக விரிவாக எடுத்துக் கூறப்பட்டது. நான் அவருக்கு ஜுமாவில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தேன். அவர் தொடர்ந்து ஜுமாவிற்கும் வர ஆரம்பித்தார். ஒவ்வொரு முறையும் ஜுமா தொழுகைக்கு பிறகு அவரோடு ஒரு விரிவான உரையாடல் நடைபெறும். வில்லியம் சாஹிப் அவர்களுக்கு அவர்கள் அகமதியாகிவிட்டால் அவருடைய சர்ச்சை சேர்ந்தவர்களும் பெற்றோர்களும் கோபமடைவார்கள் என்ற கவலை இருந்தது. மேலும் தனக்கென்று ஒரு புதிய வேலையை தேட வேண்டியது வரும் என்ற கவலையும் இருந்து வந்தது. ஆனால் மறுபக்கம் உண்மையை தேடுவதற்கும் முக்கியத்துவம் வழங்கி வந்தார்கள். அவரால் அரபியை புரிய முடிந்தது. எனவே ஜமாத் வெப்சைட்டில் அரபி புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார். படித்த பிறகு கூறினார், அவர் நீண்ட நாட்களாக உண்மையை தேடி வந்தார். இப்போது அவருக்கு உண்மை கிடைத்துவிட்டது. எனவே உலக எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் ஒரு ஜுமா தொழுகைக்கு பிறகு பைய செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார். பையத் செய்தாலும் செய்யாவிட்டாலும் தூது செய்திக்கு மக்களிடம் நல்ல தாக்கம் ஏற்படுகிறது என்பது தொடர்பான ஒரு சம்பவத்தை காம்ரான் முபஷிர் சாஹிப் ஆஸ்திரேலியாவிலிருந்து எழுதுகின்றார்கள். நாங்கள் வீடு வீடாக சென்று தப்லீக் செய்வதற்கான திட்டம் திட்டினோம். ஒரு வீட்டின் கதவை தட்டிய போது உள்ளே இருந்து ஒரு மனிதர் கோபத்தால் நடுங்கியவாறு வந்தார். அவர் என்னை தாக்கி விடுவாரோ என்கின்ற அளவிற்கு வந்தார். அதே கோபத்தின் நிலையில் அவர் என்னிடம் கூறினார், முஸ்லிம்களாகிய நீங்கள் இந்த நாட்டில் வந்ததிலிருந்து எங்களது நாட்டில் அமைதி சீர்குலைந்து போய்விட்டது. நீங்கள் எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறுங்கள். நீங்கள் எங்களோடு ஒருமைப்பாட்டுடன் இருக்க முடியாது. நாங்கள் விரும்பவும் இல்லை என்றார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரிடத்தில் கூறினேன், நீங்கள் கூறுவது சரிதான். சில முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக இருக்கின்றார்கள். இஸ்லாத்தை தவறான முறையில் எடுத்து வைக்கின்றனர். ஆனால் எல்லாரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் இல்லை வெறுப்பு என்பதே எங்களது போதனையாகும். அஹமதியா ஜமாத் எல்லா வகையிலும் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கு ஒருமைப்பாட்டுடன் இருக்கின்றது. எங்களுடைய குழந்தைகள் விளையாடுகின்றார்கள். ஃபுட்பால் கிளப்புகளிலும் உள்ளனர். நான் இங்கு புதிதாக வந்துள்ளேன். இங்குள்ள நூலகத்தின் உறுப்பினராக உள்ளேன். எவ்வாறு இருப்பினும் இது போன்ற விஷயங்களை கூறிய போது முதலில் கோபத்தால் நடுங்கிய அந்த நபர், மேலும் இவர் நம்மை தாக்கி விடுவாரோ என்று எண்ணும் அளவிற்கு கோபம் கொண்டிருந்தவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உங்களோடு நான் புகைப்படம் எடுக்க விரும்புகிறேன் என்றார். இறுதியில் நான் அவரை மிஷன் ஹவுஸிற்கு வருமாறு அழைத்தேன். அழைப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். எழுதுகின்றார், அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருள் என்னவென்றால் அவன் ஜமாத்தின் தூது செய்திக்காக மக்களின் உள்ளங்களை மென்மையாக்குகின்றான். நான் கடந்த ஒரு ஹுத்பாவில் அசைலம் சீக்கர்ஸ் தப்லீக் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன். ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு அசைலம் சீக்கர் விண்ணப்பித்திருந்தார். கூறுகிறார், ஒரு நீதிபதியிடம் ஃபைனல் புரோட்டோகால் இருந்தது. அவர் என்னிடம், நீ உங்களுடைய ஜமாத்தின் பிரசுரங்களை விநியோகிக்கின்றீரா என வினவினார். அதற்கு நான், ஆமாம், நான் பிரசுரம் விநியோகிக்கின்றேன் என்றேன். அதற்கு அந்த நீதிபதி, எந்த பகுதியில் பிரசுரம் விநியோகிக்கின்றீர் என்று கேட்டார். அதற்கு நான் சில இடங்களின் பெயர்களை கூறினேன். அப்போது அந்த நீதிபதி, இன்ன இடத்தில் நானும் அந்த பிரசுரத்தை பெற்றுக் கொண்டேன், எனவே நான் உன்னுடைய கேஸை பாஸ் செய்கின்றேன், நீ செல் என்று கூறினார். இவ்வாறு தப்லீகும் கூட அவருக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுத் தருவதற்கு காரணியாக இருக்கின்றது. பிறகு ஆஸ்திரேலியாவின் சம்பவம் காம்ரான் சாஹிப் கூறுகிறார்கள், அங்குள்ள இளைஞர்களுக்கு சற்று தயக்கம் இருக்கின்றது. சில பணிகள் செய்வதற்கு வெட்கப்படுகின்றார்கள். இங்குள்ள மக்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என நினைக்கின்றனர். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் எந்த அளவுக்கு ஜமாத்தின் அறிமுகம் இங்கு ஏற்பட்டுள்ளது என்றால், எந்த அளவுக்கு மக்கள் ஜமாத்தை அறிந்துள்ளனர் என்றால், இங்குள்ள இளைஞர்களுக்கு அந்த தயக்கம் இப்போது இல்லை. ஆனால் சில இடங்களில் அது இருக்கின்றது. கூறுகிறார்கள், ஆஸ்திரேலியாவில் ஹுதாமுல் அஹமதியாவோடு ஒரு தப்லீகிற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஹுதாம்கள் ஜமாத்தினுடைய ஷர்ட்டை அணிந்து வர வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்போது ஒரு இளைஞர் என்னிடம் வந்து, எனக்கு ஜமாத் ஷர்ட்டை அணிய வெக்கமாக உள்ளது என்றார். அப்போது நான் அவருக்கு புரிய வைத்தேன், நீங்கள் அணிந்து கொண்டு செல்லுங்கள், அதன் காரணமாகவே மக்கள் உங்களிடத்தில் வருவார்கள். அல்லாஹ்வின் அருளால் அவ்வாறே நிகழ்ந்தது. ஹுதாமுல் அஹமதியாவின் அந்த குழு வெளியே சென்றபோது மக்கள் எங்கள் புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எங்களை நேர்காணலும் செய்தனர். மேலும் தபலிகிற்கான வழிகளும் திறந்தன. அதே இளைஞர் தனது நண்பர்களிடம் கூறினார், ஆரம்பத்தில் எனக்கு ஜமாத்தின் ஷர்ட்டை அணிய வெக்கமாக இருந்தது, ஆனால் அனைத்து அருள்களும் ஜமாத்தின் பெயரிலேயே உள்ளது என்பதை இப்போது நான் உணர்ந்து கொண்டேன் என்றார். இவ்வாறு அல்லாஹ் இளைஞர்களுக்கு தப்லீகின் மூலமாக தர்பியத்திற்கான ஏற்பாட்டையும் செய்கின்றான். அல்லாஹ் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்ஹாம் மூலமாக கூறினான், இதை விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், ஒரு காலம் வரும், உனக்கு உதவப்படும், மேலும் நீ மக்களால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவாய். இதுவே அதன் பொருளாகும். இந்த விஷயத்தை அல்லாஹ் அன்னாருக்கு 1883 ஆண்டு இல்ஹா மூலமாக தெரிவித்தான். அதற்கு பிறகும் 2 முறை இல்ஹாமாக வந்துள்ளது. அப்போது அன்னாரை எவரும் அறிந்ததில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், இது மனிதனின் வேலையாக இருக்க முடியுமா அல்லது திட்டமாக இருக்க முடியுமா? ஒருபோதும் இல்லை. இது அல்லாஹ்வின் பணியாகும். அவன் சம்பவத்தை பற்றி முன்பே தெரிவிக்கின்றான். அவனே மறைவானவற்றை அறியக்கூடியவனாவான். அவனால் தான் அந்த செய்தியை வழங்க முடியும். அன்னார் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த அடையாளம் நிறைவேறுகின்றது. அதாவது அன்னாரை பற்றிய அறிமுகம் உலகில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் அன்னாரின் பையத்தில் மக்கள் வருகின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், உனக்கென்று ஒரு காலம் வரும், அப்போது நீ முழு உலகிலும் புகழ் பெறுவாய் என்று அல்லாஹ் செய்தி அறிவிக்கின்றான். அது அவ்வாறு நிகழ்கின்றது. இன்று நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வின் அருளால் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரும் ஜமாஅத்தின் பெயரும் உலகில் பரவுகின்றது. ஒரு தொலைதூரத்து பகுதியின் குரல் இன்று உலகின் எண்ணற்ற நாடுகள் வரை சென்றடைந்து விட்டது. 210 நாடுகள் வரை சென்றடைந்து விட்டது. நாடுகள் தொடர்பாக ஒரு விஷயத்தை கூறிவிடுகிறேன். ஜமாத் மிகைப்படுத்தி கூறுகிறது என்று மக்கள் கருதுகிறார்கள். உலகத்தில் இவ்வளவு நாடுகளே இல்லை என்கின்றனர். ஏனென்றால் ஐக்கிய நாடுகளின் சபையின் உறுப்பு நாடுகளாக 195 நாடுகளே உள்ளன என்கின்றனர். ஐக்கிய நாடுகளின் சபையின் உறுப்பு நாடுகள் சந்தேகமின்றி அவ்வளவுதான். ஆனால் உலகில் நாடுகளின் எண்ணிக்கை ஏறக்குறைய 220 ஆகும். கடந்த நாட்களில் பிபிசி ஒரு விளையாட்டு தொடர்பாக தெரிவித்தது என்னவென்றால், அந்த போட்டி உலகின் 220 நாடுகளில் பார்க்கப்படும் என்றனர். எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு அஹமதியா ஜமாத் நாடுகளின் எண்ணிக்கையை மிகைப்படுத்தி கூறுகிறது, தன் தரப்பிலிருந்து நாடுகளை உருவாக்கி கொண்டார்கள் என்பது சில இளைஞர்களின் சிந்தனையில் இருக்கிறது. அதை வெளியேற்றி விடுங்கள். அல்லாஹ் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வழங்கி இருக்கக்கூடிய தூது செய்தியை உலகில் சென்றடை செய்வதற்கான நல்வாய்ப்பினை நமக்கு வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையியாத்தி அஃமாலினா مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عِبَادُ اللَّهِ رَحِمَكُمُ اللَّهُ إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ